ശ്രീശൈലേശദയാവാത്രം ധീപക്ത്യാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം അഖിലാത്മഗുണാവാസം അജ്ഞാനത്തിമിരാപഹം ആശ്രിതാനാം ശരണം വന്ദേ അനന്താരദേശികം ശ്രീമത് രാമാനുജാചാര്യ ശ്രീപാദാം ബോരുഹദ്വയം സദുത്തമാംഗ സന്താര്യം അനന്താര്യം അഹം വജേ നീളാതുംഗസ്തനഗരിതടി സുത്തമുത്പോത്തകൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രീസദശിരസിദ്ധമത്യാപയന്തി സ്വശിഷ്ടായാം സ്രജിനികളിതം യാവലാത്കൃത്യഭുങ്ക്തേ ഗോദാ തസ്യൈ നമ ഇരമിതം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയ. ഇത് ആടിമാസം, ആണ്ടാൾ അവതരിത്ത ഉന്നതമാണ മാതം. അതിൽ അടിയേൻ ആണ്ടാളുടെ വൈഭവത്തിൽ ഓരോ വിഷയങ്ങളെ വിണ്ണപ്പിക്ക വേണം അപ്പിങ്ങത് പെരിയോട്ട കട്ടളെ. അതേ അടിയൊത്തി ഒരു സിറു മുയർച്ചി ചെയ്യേ. ആണ്ടാളുടെ വൈഭവം അപ്പിങ്ങത് അടിയേൻ പോണ്ട സിരിയർ പേസ അത് വിഷയമുണ്ട്. അവരുടെ വൈഭവത്തെ മേലയാറുകൾ, ഉയർന്നവുകൾ, ആചാര്യകൾ പേശ വേണ്ടിയ വിഷയം. അപ്പോൾ നമ്മൾ എന്നാ പണണം അപ്പിനാ നാമ കൊണ്ട് സൊല്ലാമൽ അത് ആചാര്യർ അത് പെരിയവർ അവ എപ്പടി ആണ്ടാളെ പറ്റി പേശിയിരിക്കാളോ അതേ നാം കിളിപ്പിള്ളി സൊല്ലുകിற മാതിരി திருப்பி ஏதோ சில விஷயங்களை சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த வழியில் மூன்று ஆச்சாரியர்கள் ஆண்டாளை கொண்டாடின விஷயத்தை ஓரிரு உதாரணங்களை கொண்டு மட்டும் பார்க்கணும். அவள் நிறைய சொல்லியிருக்கா, அவ்வளவும் பார்க்க முடியாது நமக்கு நேரமின்மையால். அதனால் ஓரிரு விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். முதற்கண் நம்முடைய சுவாமி எம்பெருமானார் உடையவர். அவர் திருப்பாவை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார், மோவாய் எழுந்த முருடர் கேட்கைக்கு அதிகாரிகள் அல்லர், முறை எழுந்தார் கேட்க வேணும். அவர்களிலும் பரிவாணிச்சிகளான பிராட்டிமார்க்கும் கேட்க நிலமல்ல, பல சொல்லியன் பத்து ஆழ்வார்களுடைய சாரபூத்தையான தானே சொல்லி தானே கேட்கும் இத்தனை அப்படின்னு உடையவர் சொல்வார்னு பெரியவாச்சம்பிள்ளை சுவாமி திருப்பாவியில் 3000 அவதாரிகளை காட்டுகிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, மூவாய் எழுந்த முருடர்னா ஆண் பிள்ளைகள், அவர்கள் கேட்பதற்கு அதிகாரிகள் அல்லர். எதை கேட்கறதுக்கு அதிகாரிகள் அல்லர் அப்படின்னா, திருப்பாவே கேட்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறார் உடையவர். அப்ப யார் கேட்கணும் திருப்பாவை அப்படின்னு பார்த்தா, முலை எழுந்தார் கேட்க வேண்டும், அதாவது பெண் பிள்ளைகள் தான் கேட்க வேண்டும். இது சரி, பெண் பிள்ளைகள் எல்லாருமே கேட்கலாமா அப்படின்னு பார்த்தா, சாமானிய பெண்கள் மட்டுமில்லை, எம்பெருமான் அவனுடன் கூட இருக்கும் பிராட்டிமார்கள் மிக்க பரிவுடன் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன இருக்குது இல்லை, இந்த ஆழ்வார்களுடைய சாரபூதை அவர்கள் வழியிலே வந்து அவருடைய பெண் பிள்ளையான இந்த ஆண்டாள் தானே சொல்லி தானே கேட்கும் இத்தனைங்க, அவளை தான் அதை சொல்லணும், அவளை தான் அதை கேட்கணும். இதை கேட்கறதுக்கு அதிகாரி அவள் ஒருத்தி தான், சொல்வதற்கும் அதிகாரி அவள் ஒருத்தி தான் அப்படின்னு சுவாமி உடையவர் அப்படி சொன்னார்னா, அந்த திருப்பாவியுடைய மேன்மை என்ன, அதை நமக்கு கொடுத்த ஆண்டாளுடைய மேன்மை என்ன, இதை சொல்லி தலைக்கட்டக்கூடிய விஷயமா இது. இது எப்படி தெரிய வருதுன்னா, பெரியவாச்சன் பிள்ளையே சொல்றார் 3000 ஆரம்பத்தில், தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் மகரிஷிகளுக்கும் பர்வத பரமானு ஓட்டை வாசி போரும், மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போரும், ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசி போரும், பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போரும் அப்படிங்கிற தேக ஆத்ம அபிமானம், தேகத்தையே ஆத்மா அப்படின்னு அபிமானித்திருக்கும் நம் போன்றவர்கள் நமக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் மகர்ஷிகளுக்கும் பர்வத பரமானு ஒட்டை வாசி அப்படின்னா, நாம் ஒரு பரம அணுவாக இருக்கோம்னா அவர்கள் பெரிய பர்வதமாக இருக்கிறார். அப்போ நமக்கு அவர்களுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் மகரிஷிகளுக்கு அவ்வளோ ஏத்தம் நம்ம காட்டில் இருந்தாலும் அதை காட்டிலும் அவ்வளவு ஏத்தம் படைத்தவர்கள் ஆழ்வார். அந்த ஆழ்வார்களை காட்டிலும் அவ்வளவு ஏத்தம் படைத்தவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் அத்தனை ஏத்தம் படைத்தவள் ஆண்டாள் அப்படின்னா, இந்த பெருமாளுடைய ஆனந்தத்தை மதிப்பிடுகிறேன்னு புறப்பட்ட வேதம் எப்படி மனுஷல ஆரம்பித்து அந்த ரேஷியோ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ரேஷியோவாக ஏற்றி கொண்டே போய் சொல்ல முடியாதுன்னு திரும்பி வந்ததோ, அது போல கிட்டத்தட்ட இங்கே பெரியவாச்சாம்பிள்ளை சொல்கிறார், நம்மால் ஆண்டாளுடைய ஏற்றத்தை சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உடையவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. உண்ணுமத கழித்தன் பாசுரத்தில் பெரியவாச்சாம்பிள்ளை சொல்கிறார், எம்பெருமானார் விசேஷித்து உகந்திருக்கும் பாட்டு இப்பாட்டுங்க. அது எப்படி தெரியவது நமக்கு கேட்டால், வீதியில் நாள்தோறும் பிக்ஷைக்கு போகும்போது எம்பெருமானார் திருப்பாவையை மனனம் செய்து கொண்டு போவார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐதிகாசத்தினால் காட்டப்படுகிறது. ஸ்ரீரங்க வீதியில் வரக்கூடிய எம்பெருமானார் ஒரு ஆச்சாரிய திருமாளிகை முன்னாடி வந்து நிற்கிறார், வாசக்கதை தட்டுறார், உள்ளே இருக்கிற அந்த பெண் பிள்ளை வந்து கதவை திறக்கிறார். இது பெரிய நம்பி அவருடைய குமாரத்தி அத்துழா அப்படின்னு சொல்லுவா, இன்னொரு ஆச்சாரிய அவருடைய குமாரத்தின்னு சொல்லுவா. எப்படியாகிலும் அந்த பெண் பிள்ளை வந்து கதவை திறக்க அதை பார்த்த உடனே உடையவர் மயங்கி விழுந்தார் அப்படின்னு காட்டப்படுகிறது. அப்போது அவள் பயந்து போய் உள்ளே ஓடி போய் தன்னுடைய திருத்தகப்பனாட்ட சொல்ல, அவர் வந்து எழுப்பி வைத்து உண்டு மத கழித்த அனுபவமோ அப்படின்னு கேட்டார் என்னும் ஆமாம்னு உடையவர் பதில் சொன்னாலும் காட்டப்படுகிறது. என்னன்னா சீரார் வலையொழிப்ப வந்து திறவாயின்னு அந்த பாசல் முடியறது இல்லையா, அது நப்பிண்ணை பிராட்டியை பற்றினது. இங்கே இவள் கதவை திறந்த உடனே அந்த கைவளை சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறக்கிறத பார்த்துட்டு உடையவர் நப்பிண்ணை பிராட்டியே வந்தாளோன்னு மயக்கம் முற்றார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்படி நினைத்தார், அந்த அனுபவம் அவ்வளவு தூரம் நெஞ்சில படவே மயங்கி விழுந்தார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பாசுரம் அவருடைய நெஞ்சில் ஓடிட்டு இருந்தது இல்லையா, அதனால திருப்பாவோட மனசில் ஓடிக்கொண்டே இருந்து நமக்கு தெரிய வருது. எப்படி மணவாள மாமணிகள் அவருடைய தெரு உதரம் துடித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எறும்பியப்பா காட்டுகிறார். ஏன்னு கேட்டால் துவயமந்திரத்தை அர்த்தத்தோடு சதா உச்சரித்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது. அதுபோலவே உடையவரும் சதா காலமும் சர்வகாலமும் திருப்பாய மனனம் செய்து கொண்டிருந்தார், அது அவர் நெஞ்சிலே ஓடிக்கொண்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த ஐதிகத்தை கொண்டு பார்க்கிறோம். அந்த திருப்பாவை பாடின ஆண்டாளுடைய அருளால் தான் அவர் மேன்மை பெற்று விளங்கினாலும் காட்டப்போகிறார், அதை பின்னாடி பார்க்கலாம். இது உடையவருடைய விஷயம். சுவாமி தேசிகன் கோதாஸ்துதி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் 10வது ஸ்தோத்திரம், தாத்தஸ்துதே மதுபிதக சுதிலேஷ வஷ்யாத்து கருணாமிருத்தை ஸ்துதி ஷதைர் அனவாப்த பூர்வம் துவன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பாதானுகுணம் பிரசாதம் அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுகிறார். அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, துவன்மௌலி கந்த சுபகாம் மாலாம் உபகிருத்தியன், தேவதருடைய சிரசிலே சூடி கொடுத்த அந்த மாலை, அதை கொண்டு போய் எம்பெருமானுக்கு கொடுத்ததுனால இந்த விஷ்ணு சித்தர் அந்த அவருடைய தந்தை அவர் என்ன ஒரு விஷயத்தை பெற்றான்னு கேட்டால், பெரியவர் பெரியாழ்வார் என்னும் பெயரை பெற்றார் அப்படின்னு தேசிகன் திருவுள்ளம் பத்துகிறார். ஆக அவருக்கு பெரியாழ்வார்ன்ற அந்த பேர் எப்படி ஏற்பட்டதுனால், இந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை எம்பெருமானுக்கு கொடுத்ததுனாலே அவருக்கு அந்த பேர் ஏற்பட்டது அப்படிங்கிறது சுவாமியோட திருவுள்ளம். இந்த கதை நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதாவது தான் எம்பெருமானுக்கே இட்டு பிறந்தவள்னு நாச்சியாத்திரமில் தானே காண்பித்தாள் ஆண்டாள். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவவி கானிடை தெரிவதோ நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆள் சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித் தெழுந்தவன் தடமுலைகள் மானிடவர்க்கென்னு பெச்சுப்படில் வாழையில்லேன் கண்டாய் மன்மதனு, தான் பெருமாளுக்கே உரியவள் அப்படின்னு தன் மனதிலே உறுதியாக நின்றிருந்தவள் அவ என்ன பண்ணானா, தான் எம்பெருமானுக்கு ஏற்றவள் தானா அப்படின்னு பார்ப்பதற்காக தினமும் பெரியாழ்வார் பெருமாளுக்காக அந்த கட்டி எடுத்து வைத்த அந்த மலர் மாலையை அவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் தன் கழுத்திலே போட்டு அழகு பார்த்து கொள்வாள் கண்ணாடியிலே, அப்புறம் அதை களைந்து கொடுக்க அதை அறியாமல் பெரியாழ்வார் அந்த மாலையை பெருமாளுக்கு கொண்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதும், ஒரு நாள் இவள் இப்படி பண்ணுறாத பார்த்த உடனே ஐயோ இப்படி செய்து விட்டாயாமான்னு வருத்தப்பட்டு அன்னைக்கு அந்த மாலையை கொண்டு போகாமல் இருக்க, அவருடைய கனவில் எம்பெருமான் வந்து அந்த சுடி கொடுத்த மாலை தான் தனக்கு உகப்பா இருக்கிறதுன்னு சொல்ல அன்றிலிருந்து அப்படியே கொண்டு போய் கொடுத்தாரு பார்க்கிறோம். ஆக தன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலான்னு அப்படி அவள் சூடி கலைந்த அந்த மாலையை கொண்டு போய் கொடுத்து அதனால் அவருக்கு பெரியாழ்வான்னு பேர் ஏற்பட்டது அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன். இதைத்தான் திருவரங்க தமுதனாரும் ராமானுசுத்தந்தாதியில அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லொருளால் வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னு அந்த சூடி கொடுத்த அந்த சுடர்கொடியான அந்த ஆண்டாள் அவளுடைய அருளாலத்தான் எம்பெருமானார் இருக்கிறார், அவருடைய வள்ளத்தன்மையும் பிரகாசிக்கிறது அப்படின்னு காட்டுகிறார். ஆக தன்னுடைய தந்தையாரான விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் ஏற்படுத்தி கொடுத்த அதே ஆண்டாள் காரே கருணி ராமானுசன் அப்படின்ற அந்த கருணைத்தன்மையும் தன்னுடைய அண்ணரான எம்பெருமானாருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுகிறார் மணவாள மாமுனிகள். அவர் உபதேசத்தின மாலையில் மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் எண்ணி பொங்கும் பரிவாரே வெள்ளிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்னு அந்த மங்களாசாசனம் பண்ணக்கூடிய அந்த தன்மை எம்பெருமானுக்கு என்பருமோன்னு வயிறு பிடிக்கும் அந்த கலக்கம் அதனால்தான் விஷ்ணு சிதருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பெயர் ஏற்பட்டதுங்கிறது அவருடைய திருவுள்ளம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த மங்களாசாசன பரம்தான் ஆண்டாளுக்கும் இருக்கு அப்படிங்கிற காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். அவருடைய இன்னொரு பாசுரம் அஞ்சு குடிக்கு ஒரு சந்தடியாய் ஆழ்வார்கள் தம் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இது என்ன அஞ்சு குடி அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுக்கு என் வருமோ அப்படின்னு அஞ்சும் குடி, அப்படி அஞ்சி அவருக்கு மங்களாசாசனம் செய்யும் குடி அது ஆழ்வார்வழி குடி. அந்த அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக இவளும் பிறந்தாள். அதனால இவளுக்கும் அந்த மங்களாசாசனம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருக்கு எம்பெருமானுக்கு என்பெருமோன்னு பயப்படக்கூடிய தன்மை, அதனால அந்த தன்மை இவளுக்கும் உண்டு அப்படின்னு அதே விஷயத்தை ஆண்டாளுக்கும் காட்டுகிறார் மாமுனிகள். இந்த அஞ்சு குடிங்கிறத ஐந்து குடி அப்படின்னு வைத்து கொண்டால் முதல் மூன்று ஆழ்வார்கள் ஒருவர் திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், இந்த ஐந்து பேரும் இவருடைய தந்தைகள் ஆவர்கள் அப்படின்னு காட்டுகிறார் மாமுனிகள். இல்லை எல்லா ஆழ்வார்களும் எடுத்துக்கொண்டோம்னா அதையும் சேர்த்து ஒருவாறாக ஐந்து பகுதியாக பிரித்து அப்படி அந்த அஞ்சு குடிக்கு பிறந்தவள் இவள் அப்படின்னு நம்ம காட்டலாம். அதைத்தான் முன்னாடியே பார்த்தோம் பத்து ஆழ்வார்களுடைய சாரபூதை அப்படின்னு. அப்போது இந்த ஆழ்வார்கள் அனைவரும் இவளுக்கு பெற்றோர்கள் அப்படின்னா இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குழந்தை தான், அது ஆண்டாள். தவப்பன்மார்கள் இவ்வளோ பேர் இருக்கா, ஒருத்தர் அப்பாவா, இன்னொருத்தர் பெரியப்பா, இன்னொருத்தர் சித்தப்பா அப்படின்னு பல பெரியவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாள். அவர்களுக்கெல்லாம் ஏக சந்ததியாக ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான்னா அவருடைய சொத்து அனைத்துமே அவளுக்கு தானே வந்து சேரும். அப்போது இவாளுடைய சொத்து அனைத்தும் இந்த குழந்தைக்கு தானே சொந்தம். அப்போ அது என்ன சொத்து அவள் வச்சிருக்கான்னு பார்க்கணும். நம்மளாம் சொத்துனா ஏதோ ஒரு இந்த உலக விஷயம், செல்வம்னா ஏதோ இந்த காசு பணம் வீடு வாசல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சொத்துங்கிறது அவளுடைய தன்மையை பொறுத்தது. திருநெடுந்தாண்டகத்தில் அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார். அந்தணர் மாடுங்க, அந்தணர்னா பிராமணர்கள், மாடுனா செல்வம், அந்தணர் மாடு என்னன்னு கேட்டால் அந்தி வைத்த மந்திரங்கிற, அதாவது அவருடைய செல்வம்ங்கிறது அங்கே வேதம், வேதம் தான் பிராமணருடைய செல்வம், வேறு ஒன்றும் இல்லை. அதுபோல ஆழ்வார்களுக்கு என்ன செல்வம்னு பார்த்தோம்னா எம்பெருமான் அளித்தானே அந்த மயலவர மதிநலம், அதுதான் அவருடைய செல்வம். பக்தி ரூபாவர்ணமாகிற அந்த ஞானம் அதுதான் அவருடைய சொத்து. அந்த சொத்து மட்டும் இவளுக்கு வந்து சேருது அப்படின்னு கேட்டால் அந்த ஞானத்தினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா கைங்கரியம் தான் அதனுடைய பயன். அதனால்தான் அந்த செல்வம் மட்டுமே கொண்டவர்களை ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமாக இருக்கிறது பார்க்குறோம். இதுக்கு நான்கு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு அந்த பகிப்பிராண இவா பரகன்னு அந்த எம்பெருமான் ஆகிய அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவனை தவிர்த்து இவன் இல்லை, அவனுடைய அந்த ஆத்மாவானது வெளியே நடமாடுவது போல் இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன் அப்படிங்கிறதுனால அந்த லக்ஷ்மணன் அவனுக்கு அந்த லக்ஷ்மி சம்பந்தம் இருக்குன்னா அந்த லக்ஷ்மி சம்பந்தம் அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் கைங்கரியமாக செல்வம் இருக்குது. ஸ்ரீராமன்ட்ட சொல்லுவா, எம்பெருமான் அவன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு தன்னுடைய மணிமுடியை கீழே இறக்கி மரவுரியை தரிக்க, அதே சமயத்தில் லக்ஷ்மணனுக்கு அவன் தலைமையில் அவனுக்கு பட்டாபிஷேகம். என்ன பட்டாபிஷேகம் கேட்டால், இந்த கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அவனுக்கு அதே சமயத்தில் ஏற்பட்டது அப்படின்னு காட்டுகிறார். இல்லை லக்ஷ்மி அஸ்ய அஸ்தீதி லக்ஷ்மணா அப்படின்னு கைங்கரியமே ஒரு மனிதனாக உருவெடுத்து வந்தார் போல இருக்கக்கூடியவன் இவன். அந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன காட்டுறான்னா, அந்த கைங்கரியமாகிற அந்த சொத்தை உடையவன், அதனால தான் அவனுக்கு லக்ஷ்மணன் என்று பேர் ஏற்படுகிறது. பராசர பட்டர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு கிருஷ்ண பக்தியை வடிவெடுத்தவர், அந்த கிருஷ்ண பக்தியே ஒரு மனித ரூபத்திலே வந்தவர் போல இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார்னு காட்டுகிறார். அதுபோல கைங்கரியமே வடிவெடுத்து வந்தவர் லக்ஷ்மணன் நம்ம பார்க்குறோம். இன்னொரு உதாரணம், இந்த கஜேந்திரனாக இந்த யானை எம்பெருமானுக்கு அந்த ஒரு தாமரை மலர் கொடுக்கணும்னு அந்த மடுவில் இறங்க, அதன் காலை முதல்ல பிடிக்க இரண்டுமே போராடி அந்த கடைசியில் ஒன்றுமே முடியாமல் தன் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நிலைக்கு வந்த பிறகு ஆதி மூலமே எம்பெருமான அழைக்கிறது அந்த யானை. அப்போது அது கையில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா என்ன, இந்த உலக விஷயம்னா ஒன்றும் இல்லைங்கிறது இல்லை, தன்னையே ரட்சித்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் அது கையில் எல்லாம் போயிடுச்சு. அந்த சமயத்தில் எம்பெருமானே தனக்கு எல்லாம்னு தன் கையை விரித்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கக்கூடிய அந்த நிலை, ஆக்கின் சின்னம் அனன்ய கரித்தோன்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைமை அந்த யானை அடையும் போது, அதை ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சத்து நாகவர ஸ்ரீமான் அப்படிங்கிற இந்த யானையானது அப்போது ஸ்ரீமானாக ஆகிவிட்டது. என்ன ஸ்ரீமான்னா, அவனே தனக்கு எல்லாம் அந்த இருக்கக்கூடிய நிலைமை, அவனுக்கு கைங்கரியம் செய்வதே தனக்கு எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை அடைந்த போது அது ஸ்ரீமான் ஆகிவிட்டது. இதுபோல விபீஷணன் லங்கையை விட்டு புறப்படுறான், தன்னுடைய சொத்து சொந்தம் மனைவி மக்கள் எல்லாவரையும் துறந்து விட்டு, அவன் குலபாம்சன் அவன் அந்த ராவணன் அவனை வெய்து துரத்த ஒன்றுமே இல்லாமல் ஆகாயத்தை வந்து நிற்கிறான் தனியாளாக. கூட நாலவர் வந்தார், ஆனால் அவளும் அடியவர்களாக தான் வந்திருக்காள், இவனுக்கு இல்லை எம்பெருமானுக்கு அடியவர்களாக. அதனால் தன் கையில் ஒன்றுமே இல்லைன்னு ஆகாசம் வந்து நிற்கிறான். அப்படி நிற்கிறவனை மகரிஷி என்ன கூப்பிடுறார் அப்படின்னு கேட்டால், அந்தரிக்ஷ கதக ஸ்ரீமான் அப்படிங்கிற ஆகாயத்தை வந்து நின்று நிற்கக்கூடிய அவன் ஸ்ரீமான் அப்படிங்கிற. என்ன ஸ்ரீமான்னா, அவனும் அப்படிதான் எம்பெருமானே சரண்னு அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை தனக்கு சொத்தாக கொண்டு வந்து நிற்கிறான். இது மட்டும் ஆச்சரியம் இல்லை, பொல்லாத தேவரை தேவர் அல்லாரி திருவில்லா தேவரை தேரல் மின் தேவைன்னு திருமணி சாழ்வார் எம்பெருமானை தவிர்த்த எந்த தேவர்களும் தேவர்கள் இல்லைங்கிறது காட்டும் போது திருவில்லா தேவர் அப்படிங்கிற அவர்கள் பக்கத்திலே திருவே இல்லை. அது எல்லாருக்குமே பொருந்தும், அது பிரம்மாதான் சரி ருத்ரனாக இருந்தாலும் சரி இந்திரனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் அவர்களில் ஒருவனான அந்த பரமசிவன் அவனை வால்மீகி மகரிஷி ஷடர்த நயனகா ஸ்ரீமான் மகாதேவோ அப்படிங்கிறார். இந்த மகாதேவனான இந்த ருத்ரன் ஷடர்த நயனன் முக்கண்ணை உடையவன், அவன் ஸ்ரீமான் அப்படிங்கிற. அப்போ எதை சொல்கிறார்னா, பெருமாள் ராவணனை ஜெயிச்சுட்டு போர்க்களத்தில் நிற்கிறார், எல்லாரும் வந்து உன்னுடைய வேலை முடிந்து விட்டது, நீதான் நாராயணன், நீ பரமதத்துக்கு எழுந்துள்ளன்னு கேட்கும்போது பரமசிவனார் மட்டும் அல்ல அல்ல, உனக்காக எல்லாரும் காத்துருக்கா, பரதன் காத்துருக்கான், தாய்மாரெல்லாம் காத்துருக்கா, அயோத்திய நகரமே காத்துருக்கு, நீ திரும்பி வரப்போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க, உன்னுடைய 14 வருஷம் இந்த வனவாசம் முடிஞ்சது, நீ திரும்பி அங்கே சென்று அருள் பாலித்து அந்த இடத்தை ஆண்டு அவர்களுக்கெல்லாம் ரக்ஷணம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீ பரமதத்துக்கு திரும்பி வரணும்னு அவர் அந்த இடத்துல விண்ணப்பிக்க, அப்போ உடனே மகரிஷி அவனை ஸ்ரீமான்னு காட்டுகிறார். ஆக இவர்களெல்லாம் அந்த கைங்கரிய பட்டத்தை சுமக்கவே இவர்களுக்கு அந்த ஸ்ரீமான் பெயர் கிடைக்கிறது. இந்த இடத்துல எம்பெருமானுடைய அடியவர்கள் ஆழ்வார்கள் அவர்களுக்கும் ஒரு செல்வம் இருக்குன்னா, அவர்களும் ஸ்ரீமான்கள் தான், அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அந்த கைங்கரியம் அந்த மயர்வரம் அதிநலம். அதுக்கு ஏகவாரிசு நம்முடைய திருத்தாயாரான ஆண்டாள். இதில் விசேஷம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மயர வதிநலம் இது அவர்களுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா, பெருமாள்கிட்டேருந்து கிடைச்சிது. ஆனால் அந்த பகவத் பக்திக்கு எல்லை நிறமான அந்த பாகவதர்கள் ஆழ்வார்கள் அவர்கள்கிட்டேருந்து இவளுக்கு கிடைச்சதுங்கிறதுனால, இவளுக்கு கிடைத்த இந்த மதிநலம் அவர்களுக்கு கிடைத்ததை காட்டிலும் ஒருபடி மேல் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவன் அந்த மதிநலம் கொடுத்தா கூட கொஞ்சம் நம்ம சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான், ஏன்னா கொஞ்சம் மறைச்சி காட்டக்கூடிய தன்மை தான் அவனோடது. அப்படியே வெளிப்படையாக இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அவனுக்கு இல்லை, ஏன்னா அவன் வந்து சர்வ சுதந்திரன், அவன் நினைச்சபடி செய்வான். ஆனா இவர்கள் அதை அடைந்த பிறகு என்ன பண்றா, அதை கடைந்தெடுத்து அதிலிருந்து தேர்ந்த அத்தத்தை தான் நம்ம கொடுக்குறாவா. அதிலிருந்து இவளுக்கு கிடைச்சதுனாலதான் இவளுடைய வார்த்தைகள் அந்த அளவு அவர்களை காட்டிலும் இன்னுமே ரொம்ப முக்கியமாக நேரடியாகவே இருக்கு. ஏன்னா ஆழ்வார்கள் கூட சில இடத்துல மறைச்சோ கொஞ்சம் நம்ம சந்தேகப்படக்கூடிய மாதிரி சில இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். ஆழ்வாருடைய சொற்களை எடுத்து பார்த்தோம்னா சில இடத்துல திருமூர்த்தி சாமி சொல்ற மாதிரி இருக்கு. அதை வச்சு நிறைய இன்று வரைக்கும் சில பேர் அப்படிதான் சொல்றான்னு கூட சொல்லக்கூடிய நிலைமை நம்ம இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா ஆண்டாளுடைய சொற்கள்ல எங்கேயுமே அந்த மாதிரி சந்தேகமே கிடையாது. திருப்பாவ எடுத்து பார்த்தோம்னா வேற எந்த தெய்வத்தை பத்தி பேச்சே கிடையாது. அங்க நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அவனை பத்தி மட்டும்தான் பேச்சு. இதனால்தான் அவருடைய வார்த்தைகளும் ஆச்சாரியுடைய அபிமானத்தில் ஒதுங்கினவரான முதற்கவி ஆழ்வார் அவருடைய சொற்களும் இவருடைய சொற்களும் ரொம்ப ஆணித்தரமா இருக்கு. சந்தேகத்துக்கு இடமின்றி இவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டால் ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கினவர்கள் ரெண்டு பேருமே. தெய்வமத்தரியன் இருந்தவர் முதற்கவி ஆழ்வார். ஆண்டாளுடைய வார்த்தைகளை பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் தன்னை சொல்லும் போது தன்னுடைய ஆச்சாரியரான பெரியாழ்வார் சொல்லாம இருக்கிறதே கிடையாது. விட்டுச்சித்தன் கோதை, பட்டர்பிரான் கோதை, புதுவையர்கோன் கோதை, வெள்ளிபுத்தூர் கோன் கோதைன்னு பெரியாழ்வாரை இட்டே தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுகிறாள் ஆண்டாள். அப்படி அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்கள் தான் இவர்கள். அதுதான் நமக்கு உத்தாரகம்னு காட்டுகிறார் பிள்ளதோக்காச்சாரியர் சீவசம்பவத்தில் கடைசியில். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு. அதாவது ஆச்சாரியர் மேல நாம கொண்டிருக்க அபிமானம் இல்லை, ஆச்சாரியன் நம்மேல் கொண்டிருக்கும் அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறது விஷயம் அது. இதனால்தான் இவள் எல்லாத்தையுமே அடிச்சு சொல்லக்கூடிய தன்மை எல்லாத்துலையுமே ஏவகாரம் நிறைய பிரயோகம் பண்ணுகிறாள். அம்பரமே, தண்ணீரே, சோரே அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், நாராயணனேன்னு, நமக்கேன்னு, இப்படி அந்த ஏவகாரம்னா இதுதான் விஷயம், இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு அடித்து சொல்லக்கூடிய விஷயம் அது. இப்படி பல இடத்துல ஏகாரம் பயன்படுத்தினா இவளுக்கு ஏகார சீமாட்டினே பேர். அப்படிப்பட்ட இவள் நமக்கு என்ன கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அப்படிங்கிறது ஒரு தனியன். திருப்பாவை நமக்கு அருளினாள், நாச்சியார் திருமணி நமக்கு அருளினாள். ஒன்று 30 பாட்டு, இன்னொன்று 143 பாட்டு. ஆனால் திருப்பாவை இருக்கே அது 30 பாட்டுகள் தான், ஆனால் அது வேதமனைத்துக்கும் வித்தாகும். இந்த இடத்துல கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும்னு காட்டினார்கள். 5, 25, 105 சேர்த்தா 30, ஆக கோதை தமிழ் 30. இதை அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்புன்னு காட்டினார் ஆச்சாரியர். அப்போ திருப்பாய் 30 தெரியாதவர்கள் அவர்களை வையம் சுமப்பதே ஒரு வீணான காரியம்னு சொன்னபடி. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார்கள். திருப்பாவை 30 பாசனமும் தெரிய வேண்டாம், திருப்பாவை 30 பாசனம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே போறோம். அது கூட தெரியாதவா இருக்கா பாருங்கோ, அவளை வையம் சுமப்பு தான் அம்புன்னு ரசமாக காட்டுகிறார்கள் பெரியவர்கள். எங்கள் அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருமலையில் சாத்தமுறைன்னு அந்த கிரமத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உள்ளே போய் பெருமாளை சேவிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இன்று வரைக்கும் இருக்குது. அதை சில பேர் துஷ்பிரயோகம் பண்ணி நாங்களும் ஸ்ரீ வைஷ்ணவர் தான் அப்படின்னு பொய்யாக காட்டிக்கொண்டு உள்ளே போகக்கூடிய விஷயமும் இருக்குது. அதை தடுப்பதுக்காக அந்த திருமலை பெரிய ஜீரானவர் தானே முன்னாடி நின்று கொண்டு சில பேரை விசாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார். அதில் அவர் கேட்கக்கூடிய கேள்வி இது மாதிரி ஒரு கேள்வியாக இருந்துதான். என்னன்னு கேட்டால், திருப்பாவே தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாராம். ஆமாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன், 40 பாட்டும் தெரியுமா அப்படின்னு கேட்பாராம். ஆ தெரியும்னு ஒருத்தர் சொன்னான்னா சரி இவனுக்கு உண்மையிலே திருப்பாவை தெரியாதுன்னு தெரிஞ்சு போய் வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுவான்னு வேடிக்கை சொல்லுவான். என்ன விஷயம்னா அது இதுதான் காட்டுறது. திருப்பாவை 30 பாட்டுன்னு இருக்குன்னு தெரிஞ்சாலே போருமே, அது தெரிஞ்சாலே அவர் உள்ள அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறதுனால அது அந்த கோதை தமிழ் 5, 5 அந்த 30 பாட்டு இருக்குன்னு அது கூட தெரியாதவர்களை வையம் சுமப்பதும் அம்பு அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களே அல்லர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், பட்டருடைய ஐதீகம் ஒன்று காட்டப்படுகிறது. விடிவோரை எழுந்திருந்து 30 பாட்டையும் அனுசந்தித்தால், மாட்டித்திறனாகில் சித்தம் ஜெருகாலே என்கிற பாட்டை அனுசந்தித்தால், அதுவும் மாட்டிலனாகில் நாம் இருந்த இருப்பை நினைப்பது அப்படின்னு. பட்டர் காத்துல ஒருத்தர் போய் கேட்டாராம், நம்ம என்ன சேவிக்கணும் நித்தமும் அப்படின்னு கேட்க அவர் சொன்னார், காலங்கார்த்தால் எழுந்து 30 பாட்டையும் அனுசந்திக்க வேணும் அப்படின்னு. அவன் சொன்னான், என்னால் முடியாது, 30 பாட்டு சேவிக்க முடியாது, கொஞ்சம் சுருக்கமாக எதனால் எனக்கு சொல்லுங்கன்னு நமக்காக கேட்டிருக்கான் போல இருக்கு. அப்போது அவர் சொன்னாராம், சரி உன்னால் 30 சொல்ல முடியலாம், பரவாயில்ல சித்தம் ஜெருகாலை மட்டும் அது சொல்லு. ஆனால் அவன் அதுக்கு மேலே போயிருக்கான், அதுவும் என்னால் சொல்ல முடியாது. எதுக்கு அதுவும், அதுவும் நமக்காக தான். அப்போ அவர் சொன்னார், அதுவும் மாட்டில்லனாகில் நாம் இருந்து இருப்பை நினைப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தினந்தோறும் இந்த 30 பாட்டை மனுசந்திப்பார்கள், அப்படியும் சில பேர் இருக்கானு அவர்களை பற்றி நினைத்தாலே போரும் அப்படின்னு காட்டினார்னு நமக்கு தெரியவர். ஆக ஆச்சாரியர்கள் திருப்பாவிலை மண்டி கிடந்தார்கள் நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. அதை கொண்டு ஆண்டாளுடைய ஏத்தம் எப்படிப்பட்டது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல மனோகரமனுக்கு முன்னாடி காமிச்சா மாதிரி, அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையிடான்னு காட்டினார். திருப்பாவுடைய ஏத்தம் எப்படின்னா, இவருடைய செயல் அது ஆழ்வாருடைய செயலை மிஞ்சி இருக்கு அப்படின்னு. முன்னாடியே பார்த்தோம், ஆழ்வார்கள் எம்பெருமானத்திலிருந்து மதியனம் பெற்றார்கள், இவள் ஆழ்வாரத்திலிருந்து மதியனம் பெற்றாள், அது ஒரு ஏத்தம். ஆனால் இந்த ஆழ்வார்த்தம் செயலை எப்படி மிஞ்சி இருக்கிறாள்ங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், அவர்கள் ஆண் பிள்ளைகளாக பிறந்தவர்கள், அவர்கள் பல அனுகாரம் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு அனுகாரம் நாயகி அனுகாரம், அதாவது தங்களை பிராட்டிமாராக நினைத்து கொண்டு சில பாசுரங்கள் ஏற்றுவது. அதில் என்ன தெரிய வருதுன்னா, அவர்களுக்கு அது பிறப்பினால ஏற்பட்ட விஷயம் இல்லை, அவர்கள் பாவிக்க வேண்டிய விஷயம் தெரிய வருது. ஆனால் இவளுக்கு அந்த நாயகி பாவம் ஜென்மசித்தம் அப்படிங்கிற, வெறுமை பெண் பிள்ளையாக பிறந்தால் ஜென்மசித்தம் மட்டுமில்லை, அப்படி இந்த உலகத்தில் பெண் பிள்ளையாக பிறப்பதற்கு முன்னாடியும் அவள் பிராட்டியாக இருந்தாள், பூமா பிராட்டியாக இருந்தாள்ங்கிறதுனால முன்னாடியும் சரி அந்த ஆண்டாளுங்கிற பிறப்பிலும் சரி அவளுக்கு அந்த பெண்ணான தன்மை சித்தமாகவே இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எப்படி பெரிய பிராட்டியார் அந்த ஜனக புத்திரியாக அந்த பூமியிலிருந்து அவதரித்தாலோ, அதுபோலவே இவளும் திருத்துறாய் கடியில பூமாபிராட்டின் அம்சமாகவே பிறந்தாள்ங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் ஜனகராஜன் புத்திரியாக பிறந்த அவள் பெருமாளோட கூட பிறந்தாள், அவன் கூடயே போய் அவனுக்கு அந்த தர்மத்தை எல்லாம் செய்வதற்கு துணையாக இருந்தாள்னு பார்க்கிறோம். ஆனால் இவள் இன்னும் ஒருபடி தாண்டி கைங்கரியம் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை நமக்கு உபதேசிக்கவும் செய்தாள் அப்படிங்கிறது இவளுடைய தனி ஏற்றம். லக்ஷ்மி தந்திரம் சொல்றது, லக்ஷ்மியா சக ரிஷிகேசகா தேவியா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தேபி ஜியதேன். அதன்படி பார்த்தோம்னா, எம்பெருமான் இந்த உலகத்தில் அவதாரம் செய்யும் போதெல்லாம் பிராட்டியும் அவனுடைய கூட அவதாரம் செய்து அடியாரரை ரட்சிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்ரீராமனாக அவதரிக்கும் போது சீதா பிராட்டியாகவும், கிருஷ்ணனாக அவதரிக்கும் போது ருக்மிணி பிராட்டியாகவும் அவதரித்தது மட்டுமல்லாமல், அவன் பிரம்மச்சாரி போல அவன் வாமனாக வரும்போது கூட அவனுடைய திருமாவில் இருந்தாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக விபவாவதாரத்தெல்லாம் கூட வந்தவள் ஸ்ரீதேவி. ஆனால் அதை காட்டிலும் ஒரு முக்கியமான அவனுடைய தன்மை அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதாரத்திற்கு அவனுடைய துணைவியாக வந்தவள் ஆண்டாள். அதனால்தான் சுடி கொடுத்து நாச்சியாராக மாறினா, அதனால்தான் அவள் அப்படி செய்து திருவரங்கநாதனையே திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவள், அவளுக்கும் ஒரு அனுகாரம் இருக்கு. பெண்ணாக தான் பிறந்தா இருந்தாலும் அது அந்த நிலையிலே இருந்து பாடாமல் அவளும் ஒரு அனுகாரம் ஏறிட்டுக் கொள்கிறாள். முன்னாடி சொன்ன மாதிரி மத்தாழ்வாளும் அனுகாரம் பண்றா, அவளுக்கு இந்த நாய்க்கு அனுகாரம் மட்டும் இல்லாமல் தாயான அனுகாரம், தோழியான அனுகாரம், இன்னும் சில ஆழ்வார்கள் தங்களை தேவைக்காக நினைத்துக் கொள்வது, யசோதையான் நினைத்துக் கொள்வது, தசரனான் நினைத்துக் கொள்வது, இப்படிலாம் அனுகாரம் எடுத்துருக்கா. திருமங்கை ஆழ்வார் தன்னை ராட்சசனாகவே அபிமானித்து அந்த ராவணனுடைய அந்த சேனையில் இருந்த ஒரு அரக்கராக தன்னை நினைத்துக் கொண்டும் இரண்டு பதிகங்கள் பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் தன்னை பெருமாளாகவே அனுகாரம் பண்ணுகிறார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னு எம்பெருமானுடைய சரித்திரத்தில் நம்மளே பார்க்கிறோம். இந்த கோபிகைகள் அவனை பிரிந்த அந்த துக்கம் தாழ முடியாமல் தங்களை கிருஷ்ணனாகவும் யசோதையாகவும் நந்தகோபனாகவும் இன்னும் சில பேர் தன்னை காளியனாக கூட அபிமானித்துக் கொண்டு அந்த ராசக்கிரீட சமயத்தில் அவன் மறைந்திருக்கும் போது தரித்தார்கள் அதை கொண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கோபியை அவருடைய அனுகாரத்தை ஏறிட்டுக் கொள்கிறாள் திருப்பாவில ஆண்டாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இவள் பிராமண குலத்திலே பிறந்து வளர்ந்தவள், பெரியாருடைய பெண் பிள்ளை. அவரோ த்விஜகுல திலக்கர். அது மட்டும் இல்லை, அனந்தாழ்வான் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் எழுதியிருக்கார். மாதா சேத் துளசி, பிதா எதி தவ விஷ்ணு சித்தோ மகான், பிராதா சேத் இதிசேகரக ஸ்ரீரங்க தாமா யதி அப்படின்னு, உன்னுடைய மாதாவானவள் உயர்ந்தவனான துளசி, உன்னுடைய கணவன் ஸ்ரீரங்கநாதன், உன்னுடைய அண்ணனோ உடையவர், உன்னுடைய தந்தையோ பெரியாழ்வார், இப்படிப்பட்ட உயர்ந்தவளான நீ எனக்கு எப்படி சாதாரணமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு அமைத்திருக்கிறார் அனந்தாழ்வன். ஆக இவள் பிறந்த குலம், இவளுடைய உறவினர்கள்லாம் அவ்வளவு உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இவள் என்ன அனுகாரம் எடுத்துக்கிறான்னு கேட்டா, ஒரு கோபிக்கை கூட அனுகாரத்தை எடுத்துக்கிறான். அதை பூர்ணமாக காட்டுகிறாள் நாச்சியார் திருமொழியிலையும் திருப்பாயும். கோழி அழைப்பதன் முன்னம்னு பாசனம் வருது, எருமை சிறுவீடுன்னு வருது. இதெல்லாம் கோபிகைகளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், இதெல்லாம் ஒரு பிராமண பெண்ணுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் அன்று. முழுக்க தன்னை ஒரு கோபியாகவே பாவித்து கொண்டு விட்டாள்னு பார்க்கிறோம். நாமெல்லாம் சகஜமாக என்ன நினைப்போம்னா, பிராமணர்கள் உத்தமமானவர்கள், உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள், பாகவதர்கள் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள், அதனால் இவர்களுக்கு ஏற்றம் ஜாஸ்தி, பாகவதற்கு அவ்வளவு ஏற்றமில்லை, குலத்தினால ஏற்றமில்லை அப்படின்னு ஒரு சாமானிய எண்ணம் நமக்கு தோணக்கூடும். பிள்ளலோகாச்சாரியை ஸ்ரீவச்சன போஷத்தில் கண்டிக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம், உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம். உத்கிருஷ்டம்னா உயர்ந்தது, உயர்ந்ததாக பிரமித்த ஜென்மம் இந்த பிராமண ஜென்மம். நம்மளாம் உயர்ந்த ஜென்மம் நினைத்து ஏமாந்து போகக்கூடிய ஜென்மம் அப்படிங்கிற. ஏன்னா அவர்களுக்கு சில குற்றங்கள், குறைகள் இருக்குன்னு காட்டுகிறார். தங்களுடைய ஜென்மத்தை பற்றின அவருடைய அந்த ஒரு அபிப்பிராயம் அவர்கள் இருக்கக்கூடும். அதனால் அவர்கள் நைச்சியம் சொன்னால் கூட அது நைச்சியம் பாவித்தல்னு, ஜென்ம சித்தமாக வரக்கூடிய நைச்சியம் என்று அவர்கள் பாவிக்க வேண்டிய விஷயம் அது ஒன்று. மேலும் இவர்கள் தங்களால் இயலும் அப்படிங்கிறதுனால அந்த சித்தோபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டுவிட்டு சில சாத்தியோபாயங்களை பற்றக்கூடிய அந்த ஒரு தன்மையும் ஏற்பட்டு விடக்கூடும்ன்ற அபாயமும் அவர்களுக்கு இருக்கு. இந்த குறைகள் எல்லாம் இல்லாதவர்கள் பாகவதர்கள். அதனால்தான் அவர்களை அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜென்மம் அடைகிறது. இந்த தோஷம் அவர்களுக்கு கிடையாதுங்கிறதுனால நாம் தாழ்ந்தவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார் உலகாரியன். அப்படிப்பட்ட அந்த பாகவதருடைய அனுகாரத்தை இவள் ஏறிட்டு கொண்டதுனால மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவள் ஏற்றம் படைத்தவள் அப்படின்னு தெரிய வருது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா, மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானாலே உணர்த்தப்பட்டவர்கள். எம்பெருமான் அவர்களை தட்டி எழுப்பினான். ஜென்ம பரம்பரைகளே தோல் மாறி வந்துன்னு அப்படி இந்த சம்சாரத்திலே உழண்ட கிடந்தவர்களை உணர்த்தி எழுப்பி விட்டவன் அவன். அப்படி எழுப்பினே அவன் என்ன பண்ண, திருப்பி அவன் எழுப்புறான். அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலாழே அப்படிங்கிறார் பெரியாழ்வார். திருப்பெழுதிச்சு பாடுகிறார் தொண்டடி பொடியாழ்வார். ஆக எம்பெருமானை எழுப்புகிறார்கள் அவர்கள். இது ஆண்டாளம் பண்றான். திருப்பாவையில் உம்பருகவனை உறங்காது எழுந்துறாய்னு அவன் எழுப்புறான். ஆனா ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி என்ன பண்றான்னு கேட்டான்னா, பாகவதர்களையும் எழுப்புறான். பிள்ளா எழுந்திராய், பாவா எழுந்திராய், இனித்தான் எழுந்திராய், நங்கா எழுந்திராய், நந்தகோபாலா எழுந்திராய், பேப்பெண்ணே கேசவனை பாடும் நீ கெட்டே கிடத்தியோ, செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்கு உறங்கும் அப்படின்னு அவனுடைய அடியவர்கள் அனைவரும் எழுப்பக்கூடியவள் ஆண்டாள். அதுவும் அவளுடைய தனி ஏற்றம். இன்னொரு விஷயம், ஆழ்வார்கள்லாம் பெருமாளையே நேரடியாக சென்று சரண் புகுந்தார்கள். இவள் பெரியாழ்வார் மூலமாகத்தான் அவனை சரண் புகுகிறாள். ஆக ஒரு உத்தமமான அவன அடியாரை துணை கொண்டு எம்பெருமான்கிட்ட சரண் போகக்கூடிய தன்மையும் இவளுக்கு தனி ஏற்றம். இன்னொரு விஷயம், ஆழ்வார்கள்லாம் எழுத திருமா ஞானத்தை இனிப்பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்னும், குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது அப்படின்னும், எப்போ இந்த ஒரு இந்த வாழ்க்கை முடிய போகிறது, இனிமே வாழ்க்கையே வேண்டாம், உன்னை வந்து நாங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டிருக்க இவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்னு எவ்வளோ ஜென்மம் பிறந்தாலும் பரவாயில்ல, அந்த உறவு மட்டும் மாறாமல் இருக்கணும், அதை நாங்கள் மறவாது இருக்க வேண்டும், அது கிடைச்சா போதும்னு பிறவியை வேண்டினவள் இவள். அவன் கைங்கருத்தில் ஈடுபட்டு இருக்கும் பிறவி இந்த உலகத்தை எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு அவர்களை மிஞ்சி இவள் காட்டினாள். அதுவும் ஒரு ஏற்றம். அதனால்தான் அவள் கொடுத்த திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்துன்னு நம்ம சொல்றோம். வித்துனா என்ன, அதுதான் பீஜம். பீஜம்னா அதிலிருந்துதான் வேதங்கள் புறப்பட்டன அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த வேதங்கள்லேருந்து விழுந்த பீஜம் இது அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே சரிதான் இருந்தால் கூட நம்முடைய பூர்வருடைய கொள்கை, அவருடைய நிலைப்பாடு கேட்டால் இதிலிருந்து தான் வேதங்கள் புறப்பட்டன அப்படிங்கிறது அவருடைய அபிப்பிராயம். எப்படி இது வேத மனத்துக்கும் வித்து அப்படின்னு கேட்டால், வேதத்தை எல்லாம் கரைத்து எடுத்தது தான் ரகசியத்திறன்னு காட்டுகிறார்கள் பெரியவர்கள். அதில் இந்த துவயத்துடைய அர்த்தத்தை தான் திருப்பாவை காட்டுதுன்னு பார்க்குறோம். அதே அந்த கடைசி இரண்டு பாசுரங்கள் சித்தம் ஜெருகாலையும் வங்கக்கடலும் துவயார்த்தம் அப்படின்னு காட்டுகிறார்கள். நாராயணன் துவங்கினா, மாதவனின் கொண்டு போய் முடிச்சா, ஸ்ரீமன் நாராயண சப்தத்தை அழகாக காட்டிவிட்டால் திருப்பாவிலே ஆண்டாள் அப்படின்னும் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக நமக்கு அந்த உபாயம் எம்பெருமான் தான் உபாயங்கிற அந்த வழியை நமக்கு காட்டினால் ஆண்டாள். ஆனால் அது மட்டும் இல்லை, அத்தோடு நின்றனா அவருடைய ஏத்தம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கணும். அது மட்டும் செய்யாமல் அப்படி அந்த உபாயத்தை உணர்ந்து நாம் அவனிடத்த சரண் புகும்போது அங்கே பக்கத்தில் நின்று கொண்டு நமக்காக பேசக்கூடியவள், அந்த புருஷகாரம் செய்யக்கூடியவள் இவள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக உபாயத்தை காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த உபாயத்தை கொண்டு நாம் அவனை அடையும் போது அவன் நம்மை விலக்கி விடாமல் இவள் புருஷகாரம் செய்து நம்மளை அவனிடம் சேர்த்து விடுவாள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது அவனுக்கும் அவளுக்கும் கைங்கரியம் நாம பண்ணக்கூடிய நிலவில் அந்த உபேயத்தையும் அவள் அங்கே வைத்திருக்கிறாள்ங்கிறது பார்க்கிறோம். கோதா சுட்டியில் சுவாமி தேசிகனும் இதை காட்டுகிறார். எம்பெருமாட்டை நான் போய் நிற்கும்போது அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு இப்படி வலது பக்கம் திரும்பினான்னா அங்கே ஸ்ரீதேவி பிராட்டியார் நின்றுருப்பா, அவள் புருஷகாரம் பண்ணுவள். சரி, அதை கேட்க வேண்டாம்னு இடது பக்கம் திரும்பினால் அங்கே பூமாதேவியான ஆண்டாள் நின்று கொண்டு அவளும் நீ அதை மாதிரி திருப்பக்கூடாதுன்னு சொல்லி நம்மை ரட்சிக்க வேண்டியதுன்னு அவனை நிர்பந்தப்படுத்தி செய்து கொடுப்பாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிறான். அவள் ஏன் அதை பண்ணுறான்னா அவள் நம்முடைய தாயார். ஆக இந்த மோவா எழுந்த முருடர்கள் கேட்க அதிகாரிகள் அல்லது திருப்பாய் பற்றி சொன்னது மட்டுமன்றி அதை நாம் ஆண்டாளுடைய வைபவத்துக்கும் நம்ம கொள்ளலாம். ஆண்டாளுடைய வைபவம் கேட்பதற்கும் தானே சொல்லி தானே கேட்கும் இத்தனை இரே அப்படின்னு அந்த அவளுடைய வைபவம் அந்த ஏற்றம் நம்ம எப்படியோ இவ்வளவும் சொல்லி கொண்டு வர முயற்சி செய்தாலும் இதெல்லாம் கடைசியில் அவளை தான் சொல்லணும், அவளை தான் கேட்கணும்ன்ற அந்த விஷயம் அவளுடைய ஏற்றத்துக்கும் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய வைபவத்தை சொல்லி முடியாது. ஏதோ ஒரு திவலையை ஆச்சாருடைய அவருடைய சொற்களை கொண்டும் அவருடைய வாழ்க்கை விஷயங்களை கொண்டும் அடியேன் சுருக்கமாக விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை பெரியவர்கள் பொறுத்தவர்களாக பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவிப்பம் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வாபத்தடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி முகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, மண்புதுவை நற்கோதை மலர்பதங்கள் வாழியே, ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே, நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம், சோஸ்திஷ்ட மாலிகாபந்த கந்தபந்துரு ஜிஷ்ணவே, விஷ்ணு சித்த தனுஜாயை கோதாயை நித்தியமங்கலம். ஆண்டாள் திருவிளேஸ்வரனும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிளேஸ்வரனும் அடியேன் மதுர கவிதாசன்.